மாற்கு அத்தியாயம் 14. இரண்டு நாட்களுக்குப்பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியர்களும் வேதபண்டிதர்களும் அவரை தந்திரமாக பிடித்து கொலை செய்யும்படி வழிதேடினார்கள். ஆனாலும் மக்களுக்குள்ளே கலவரம் உண்டாகாதபடி பண்டிகையிலே அப்படி செய்யக்கூடாது என்றார்கள். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது ஒரு பெண் விலை உயர்ந்த நளதம் என்னும் சுத்தமான தைலத்தை ஒரு வெள்ளைக்கல் ஜாடியில் கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் தலையின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே கோபப்பட்டு, இந்த தைலத்தை இப்படி வீணாக செலவழிப்பது ஏன்? இதை 300 வெள்ளிக்காசுகளுக்கு அதிகமாக விலைக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை பற்றி முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு பண்ணுகிறீர்கள்? என்னிடம் நற்கிரியையை செய்திருக்கிறாள். ஏழைகள் எப்பொழுதும் உங்களிடம் இருக்கிறார்கள். உங்களுக்கு விருப்பம் உண்டாகும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடம் இருக்க மாட்டேன். இவள் தன்னால் முடிந்ததை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு அடையாளமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக்கொண்டாள். இந்த நற்செய்தி உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது 12 பேரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியர்களுக்கு காட்டி கொடுப்பதற்காக அவர்களிடம் போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்கிறோம் என்று வாக்கு கொடுத்தார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு ஏற்ற நேரத்தை பார்த்து கொண்டிருந்தான். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளில் அவருடைய சீடர்கள் அவரிடம் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கு போய் ஆயத்தம் பண்ண விருப்பமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீடர்கள் 2 பேரை பார்த்து, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள். அங்கே தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு வருகிற ஒரு மனிதன் உங்களுக்கு எதிராக வருவான். அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் செல்லுகிறானோ அந்த வீட்டு முதலாளியை நீங்கள் பார்த்து, நான் என் சீடர்களுடன் பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற வசதியான மேல் வீட்டறையை உங்களுக்கு காட்டுவான். அங்கே நமக்காக பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீடர்கள் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். மாலை நேரத்தில் அவர் 12 பேரோடு சேர்ந்து அந்த இடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தி உட்கார்ந்து சாப்பிடும்போது இயேசு அவர்களை பார்த்து, என்னோடு சாப்பிடுகிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கப்பட்டு, நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் மறுமொழியாக, என்னோடு பாத்திரத்தில் கையை விடுகிற 12 பேர்களில் ஒருவனே என்று சொல்லி, மனிதகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆனாலும் எந்த மனிதனால் மனிதகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனிதனுக்கு ஐயோ, அந்த மனிதன் பிறக்காமல் இருந்திருந்தால் அவனுக்கு நல்லதாக இருக்கும் என்றார். அவர்கள் சாப்பிடும்போது இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் புதிய ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரை திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவது இல்லை என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதி இருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என்னால் இடறல் அடைவீர்கள். ஆனாலும் நான் உயிரோடு எழுந்த பின்பு உங்களுக்கு முன்பாக கலிலேயாவிற்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லோரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடையமாட்டேன் என்றான். இயேசு அவனைப் பார்த்து, இன்றைக்கு இந்த இராத்திரியிலே சேவல் இரண்டு முறை கூவுவதற்கு முன்பு நீ மூன்று முறை என்னை மறுதலிப்பாய் என்று உண்மையாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார். அதற்கு அவன், நான் உம்மோடு மரித்துப்போவதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாகச் சொன்னான். எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து, நான் ஜெபம் பண்ணும் வரை இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக்கொண்டு போய் கலக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்திற்கான துக்கத்தில் உள்ளது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று தள்ளிப்போய் தரையிலே விழுந்து, அந்த நேரம் தம்மை விட்டு கடந்து போகக்கூடுமானால் அது கடந்து போக வேண்டுமென்று வேண்டிக்கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே முடியும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய விருப்பத்தின்படியே நடக்கட்டும் என்றார். பின்பு அவர் வந்து அவர்கள் தூங்குகிறதை பார்த்து பேதுருவை பார்த்து, சீமோனே, தூங்குகிறாயா? ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனையில் விழாமல் இருக்க விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமுள்ளதுதான், சரீரமோ பலவீனமுள்ளது என்றார். அவர் மீண்டும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மீண்டும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார். அவர்களுடைய கண்கள் தூக்க மயக்கத்தில் இருந்ததால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் இருந்தார்கள். அவர் மூன்றாம் முறை வந்து, இன்னும் நித்திரை செய்து இளைப்பாறுகிறீர்களா? போதும், நேரம் வந்தது, இதோ மனிதகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுகிறார், என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போகலாம் என்றார். உடனே அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது 12 பேரில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனுடன் பிரதான ஆசாரியர்களும் வேத பண்டிதர்களும் மூப்பர்களும் அனுப்பின மக்கள் கூட்டத்தினர் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவன்தான், அவனை பிடித்து கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் வந்த உடனே இயேசுவின் அருகில் சென்று ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அப்பொழுது மக்கள் கூட்டத்தினர் அவர் மேல் கைபோட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது அருகில் நின்ற சீடன் ஒருவன் கத்தியை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனின் காதை வெட்டினான். இயேசு அவர்களை பார்த்து, திருடனை பிடிக்க போகிறதைப் போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள், நான் தினமும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக்கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே, ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு போர்வையை மட்டும் தன் மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னால் போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் போர்வையை போட்டுவிட்டு நிர்வாணமாக அவர்களை விட்டு ஓடிப்போனான். இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் வேத பண்டிதர்கள் எல்லோரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின்னே சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து காவலர்களுடன் உட்கார்ந்து நெருப்பின் அருகில் குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது பிரதான ஆசாரியர்களும் ஆலோசனை சங்கத்தினர்கள் அனைவரும் இயேசுவை கொலை செய்கிறதற்கு அவருக்கு எதிராக சாட்சிகளை தேடினார்கள். சாட்சி சொல்ல ஒருவரும் வரவில்லை. அநேகர் அவருக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒத்துப்போகவில்லை. அப்பொழுது சிலர் எழுந்து, கைகளால் கட்டப்பட்ட இந்த தேவ ஆலயத்தை நான் இடித்து போட்டு கைகளால் கட்டப்படாத வேறு ஒன்றை 3 நாட்களுக்குள் கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்களுடைய சாட்சிகள் ஒத்துப்போகவில்லை. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை பார்த்து, இவர்கள் உனக்கு எதிராக சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார். மீண்டும் பிரதான ஆசாரியன் அவரைப் பார்த்து, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் அவர்தான். மனிதகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார். பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் உடைகளை கிழித்துக்கொண்டு, இதைவிட வேறு சாட்சிகள் நமக்கு வேண்டுமா? தேவனை அவமதிப்பதை கேட்டீர்களே, இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் எல்லோரும் இவன் மரணத்திற்கு தகுதியானவன் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்பொழுது சிலர் அவன் மேல் துப்பவும், அவருடைய முகத்தை மூடவும், அவரை அடிக்கவும், தீர்க்கதரிசனம் சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரர்களும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். அந்த நேரத்தில் பேதுரு கீழே உள்ள அரண்மனை முற்றத்தில் இருக்கும்போது பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகளில் ஒரு பெண் வந்து குளிர்காய்ந்து கொண்டிருந்த பேதுருவை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் என்றாள். அதற்கு அவன், எனக்கு ஒன்றும் புரியவில்லை, நீ சொல்வது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வாசல் மண்டபத்திற்கு வெளியே போனான். அப்பொழுது சேவல் கூவியது. வேலைக்காரி அவனை மீண்டும் பார்த்து, இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்குச் சொன்னாள். அவன் மீண்டும் மறுதலித்தான். சிறிது நேரத்திற்கு பின்பு மீண்டும் அருகே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, உண்மையாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் செய்யவும் தொடங்கினான். உடனே சேவல் இரண்டாமுறை கூவியது. சேவல் இரண்டு முறை கூவுவதற்கு முன்பே, நீ என்னை மூன்று முறை மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைத்து பார்த்து மிகவும் அழுதான்.